வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் நிகழ்ச்சியில் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலனாகிய நான் இன்று தரம் 9 மாணவர்களுக்கான வரலாறு பாடத்தில் 2வது அலகாகிய இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி என்ற பாடத்தை கற்பிக்க இருக்கின்றேன். முதலாவது விஷயமாக அரிஸ்டோட்டிலின் ஒரு கூற்று, அதாவது கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அரிஸ்டோட்டிலின் ஒரு வார்த்தையுடன் இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த பாடம் இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடமாக இருக்கிறது. இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி எனும்போது பிரித்தானியா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்கிறது, அதாவது பிரித்தானியா அதற்கு வழங்கப்படுற இன்னொரு பெயர் ஐக்கிய ராஜ்யம் அல்லது ஐக்கிய பேரரசு என அழைக்கப்படுகிறது. மேற்கு ஐரோப்பாவில் அமைந்திருக்கும் ஒரு நாடாகும். இந்த நாட்டின் குறிக்கோள் வந்து கடவுளும் எனது உரிமையும் அப்படிங்கிற குறிக்கோளுக்கு அந்த நாட்டு பண், அதாவது தேசிய கீதம், கடவுள் அரசியை காப்பாற்றுவாராக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப இலங்கை நாட்டுல வந்து நாட்டுப்பண் அப்படிங்கும் போது ஸ்ரீலங்கா தாயே என நாங்க தேசிய கீத பாடுறோம். அப்ப அந்த மாதிரி பிரித்தானியாவில கடவுள் அரசியை காப்பாற்றுவாராக அப்படிங்கிற ஒரு நாட்டுப்பண்ணுன்னு காணப்படுது. மேலதிக விடயங்கள் நிறைய உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் இந்த பாடத்துல. இப்ப இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி அப்படிங்கும் போது மேலைத்தேயவர்களான போர்த்துகேயர், ஒல்லாந்தர் ஆகியோருக்கு பின்னர் பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்த நாட்டவராக காணப்படுகின்றனர். ஆங்கிலேயரின் தாய் நாடு பிரித்தானியாவாகும். ஒல்லாந்தர் வசமிருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்களை 1796 பிப்ரவரி மாதத்தில் ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டதுடன் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி ஆரம்பமானது. அவர்கள் 1815 கண்டிராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டதுடன் முழு நாட்டையும் பிரித்தானியாவின் குடியேற்ற நாடாக்கி கொண்டனர். அதிலிருந்து 1948 வரை 133 ஆண்டுகளாக இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி புரிந்தமையால் இந்நாட்டின் வரலாற்றில் பெரும் செல்வாக்கை செலுத்தியுள்ளனர். பிரித்தானியர் இந்நாட்டின் ஆட்சியை கைப்பற்றி கொண்ட விதம், அவர்களுக்கு எதிராக இந்நாட்டு மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள், அக்காலகட்ட பொருளாதார முறை ஆகியவற்றை பற்றி இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதற்கு முதல்ல இந்த பிரித்தானியர் ஏன் இலங்கை மீது கவனம் செலுத்த வேண்டும், அவர்கள் ஏன் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்கான முக்கியமான காரணம் யாது அப்படிங்கிற வினாவுக்கான விடை முதலில் அறிந்து கொள்ளுதல் அவசியமாக காணப்படுகிறது. இதுல இலங்கையில 1796 1948 வரை இலங்கையை பிரித்தானியர் ஆட்சி செய்தனர். பிரித்தானிய முடியின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கை நேரடியாக வருவதற்கு முன்பே பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனமே இலங்கையை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது. பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனம் கீழைத்தேய நாடுகளில் கேந்திர முக்கியத்துவம் மிக்கதாக விளங்கிய இலங்கையை கைப்பற்றி கொள்ள பல்வேறு காரணங்கள் செல்வாக்கு செலுத்தியிருக்கிறது. இதுல முக்கியமான முதலாவது காரணம் அப்படிங்கும் போது பாதுகாப்பு காரணிகள். கட்டாயம் ஒரு நாட்டின் முதன்மையான விஷயமாக சொல்லப்படுகிறது பாதுகாப்பும் பொருளாதாரமும் அப்படின்னு சொல்லலாம். இதுல முதலாவதாக நாங்க பாக்குறோம் பொருளாதாரத்தை விட பாதுகாப்பு காரணிகள் எவ்வாறு பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றி கொள்வதில் செல்வாக்கு செலுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இலங்கை வந்து ஒரு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய நாடு. இயற்கை வளங்கள் அதிகளவில் மிகுந்த நாடாக சொல்லப்படுகிறது, காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆசிய கண்டத்தின் திறவுகோல் இலங்கை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆசிய கண்டத்தின் திறவுகோல், அந்த திறவுகோல் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா திருகோணமலை இயற்கை துறைமுகத்தை தான் சொல்றாங்க. ஆசிய கண்டத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. வணிகத்துக்கும் எதிரிகளுடன் போர் செய்யவும் ஒரு முக்கியமான ஒரு துறைமுகமாக காணப்பட்டிருக்கு. திருகோணமலை மாதோட்டம் பற்றி 1870 முன் தொலமி இந்த வரைபடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1660 ராபர்ட் நாக்ஸ் பிரித்தானிய போர் வீரனை திருகோணமலையில் மூதூர், அதாவது கொட்டியாரப்பற்று அப்படிங்கிற இடத்துல கண்டி மன்னன் 2 ராஜசிங்கன் சிறைப்பிடித்தார். இவர் மூதூர்ல வைத்துதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராபர்ட் நாக்ஸ். அப்ப அந்த மூதூர்ல தற்போதும் நாக்ஸ் வீதி அப்படின்னு ஒரு வீதி ஒன்று காணப்படுகிறது. 19 வருடங்களின் பின் சிறை கைதியாக இருந்த ராபர்ட் நாக்ஸ் 1710 தப்பி ஓடுறார். முதலாவது ஆங்கிலேயராக இவர் வர்றாரு. அதனால தான் நான் வந்து ராபர்ட் நாக்ஸ் பத்தி இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு காட்டியிருந்தேன். அப்ப இந்த பிரித்தானிய நாடு, அப்ப பிரித்தானிய நாட்டை பத்தி பாத்துருக்கோம். பிரித்தானிய ஐக்கிய ராஜ்யத்துல ஐக்கிய பேரரசுல அழைக்கப்படுற ஒரு நாடு. இது மேற்கு ஐரோப்பாவில் காணப்படுது. இதன் குறிக்கோள் கடவுளும் எனது உரிமையும் அப்படிங்கறதும் நாட்டு பண் வந்து கடவுள் அரசியை காப்பாற்றுவாராக அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முதல்ல இலங்கையில மேலை தேவர்கள் நிறைய பேர் வந்து இந்த பாதுகாப்பு விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு போறோம். இந்த பாதுகாப்பு காரணிகள்ல இந்தியா ஏன் இந்த செல்வாக்கு செலுத்திருக்கு? முதலாவது விஷயம் பாதுகாப்பு காரணி, பாதுகாப்பு விடயங்கள் முதல்ல செல்வாக்கு செலுத்த வேண்டும். முதலாவது இந்தியா உட்பட கீழைத்தேய நாடுகளில் ஏற்கனவே தன் செல்வாக்கிற்கு உட்பட்ட பிரதேசங்களின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவை முற்றுமுழுதாக தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் திருகோணமலை துறைமுகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்கியது. புயல் அபாயங்களிலிருந்து தனது கடற்படையை பாதுகாத்துக் கொள்ளவும் இங்கு தனது கடற்படை தளத்தை அமைப்பதன் மூலம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் பிரித்தானியர் எண்ணியமை. இரண்டாவது ஆதரவு நிலைன்னு ஒன்று காணப்படுது. பிரித்தானிய ஏகாதிபத்திய கொள்கைகளும் குடியேற்றவாத கொள்கைகளையும் விரிவுபடுத்த இலங்கையின் அமைவிடம் சாதகமாக அமைந்திருந்தவை. அப்ப முதலாவது பாதுகாப்பு விடயம் பார்த்திருக்கோம். இரண்டாவது ஆதரவு நிலை, என்ன ஒரு ஆதரவு எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறதும். மூன்றாவது விடயமாக பொருளாதார காரணிகள். பிரித்தானிய வர்த்தகத்தில் காணப்பட்ட திறந்த பொருளாதார கொள்கை, இலங்கையில தற்போது காணப்படுற பொருளாதார கொள்கை திறந்த பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியது வந்து பிரித்தானியர் அப்படின்னு சொல்லலாம். தலையிடா கொள்கை அல்லது தாராளவாத கொள்கை என அழைக்கலாம் இதை. இதன் காரணமாக இலங்கையில் மூலப்பொருட்களை பெற்று முடிவுப் பொருட்களை சந்தைப்படுத்த களம் அமைக்க எண்ணியமை. இலங்கையில் முதன்மை பெற்று விளங்கிய கருவா, அந்த கருவாவுக்கு வழங்கப்படுற பெருமதி மிக்க கருவா, எல்லா இடத்திலையும் கருவா இருக்கலாம், ஆனால் பெருமதியான கருவா இலங்கையில காணப்பட்டமை, பெருமதியான கருவா வர்த்தகத்தை கைப்பற்றிக் கொள்ள எண்ணியமை. 1789 ஆண்டின் பின்னர் பிரான்சுடன் பிரித்தானியா மேற்கொண்ட போர்களின் போது பயன்படுத்தப்பட்ட போர் வீரர்களுக்கு போர் முடிவின் பின்னர் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பெருந்தோட்ட துறைகளில் இந்த போர் வீரர்களின் பங்களிப்பு அதிக அளவில் காணப்பட்டமை. இப்ப இந்த மாதிரியான விடயங்களும் செல்வாக்கு செலுத்திருக்கு. மேலதிக விடயமாக சொல்லலாம், இந்த பாடத்திட்ட மேலதிக விடயங்கள் வந்து தரம் 11 காணப்படுகிறது. இந்த பிரித்தானியர் இலங்கை வருகையும் ஆட்சி அதிகாரத்தை நிறைநாட்டலும், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக இலகுவான ஒரு நுட்ப முறை அப்படிங்கும் போது ஒரு பாடத்தின் தலைப்பு எழுதப்பட்டு அதன் பிறகு சிறிய தலைப்புகள் ஒழுங்கு முறையில் எழுதி வைத்துக் கொள்ளல் வேண்டும். இதன் பிறகு நீங்க ஒரு வினாத்தாளை எடுத்து ஒரு வினாவை பாத்தீங்கன்னா அந்த வினா வந்து ஒரு பாடத்துல ஒரு தலைப்புக்கு கீழே தான் உள்வாங்கப்பட்டிருக்கும். ஆகவே கட்டாயம் ஒரு பாடத்தை முதல்ல வந்து பாடத்தின் தலைப்பும் உப தலைப்புகளையும் உள்ளடக்கி நீங்க ஒரு உங்களுக்கு இலகுவான கற்றல் முறைக்கு இலகுவாக்கிக் கொள்ளலாம். இவ்வாறு கற்றுக்கொள்வது வந்து உங்களுக்கு இலகுவாக காணப்படும் அப்படின்னு சொல்றேன். பிரித்தானியரின் இலங்கை வருகையும் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுதலும். பிரித்தானியர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுதல், இலங்கையின் கரையோர பிரதேசங்கள், இலங்கையின் முதலாவது மன்னன் பண்டுகாவையின் இறுதி மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் வரைக்கும், இலங்கையின் இறுதி மன்னனான ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனை தந்திரோபாய கொள்கையின் மூலமாக வெற்றி கொள்ற விடயங்கள்லாம் இந்த பாடத்துல காணப்படுகிறது. பிரித்தானியர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ளுதல். முதலாவதாக இலங்கைக்கு வந்த ஐரோப்பிய நாட்டவர் போர்த்துக்கேயர் 1505 ஆண்டு. இவங்க 1621 ஆண்டுதான் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்றாங்க. இரண்டாவதாக வந்த ஒல்லாந்தர் 1602 ஆண்டு. இவங்க வந்திறங்கிய துறைமுகம் மட்டக்களப்பு. வந்தவர் வந்து ஜோரிஸ் வான் ஸ்பில் பர்ஜன். இவர் வந்து சந்திக்கிறார் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னனை சந்திக்கிறார். அதன் பிறகு சிபல் த வாட் வாரார். இவர்களுக்கு பிறகு இலங்கையில 1638 ஆண்டு இரண்டாம் ராஜசிங்கன் கண்ணருவ போரின் போது உள்ளாந்தரின் உதவியை பெற்று பெருவெற்றியை பெற்றதன் விளைவாக வெஸ்டர்வோல்ட் அப்படிங்கிற உள்ளாந்த கீழைத்தைய வர்த்தக சங்கத்தின் சார்பில் அனுப்பப்பட்ட தூதுவருக்கும் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் விளைவாக, வெஸ்டர்வோல்டு உடன்படிக்கையின் விளைவாக 1658 ஆண்டு போர்த்துகீயர் வெளியேற்றப்பட்டு உள்ளாந்தர் உள்வாங்கப்படுறாங்க. அதன் பிறகு கியூ கடிதத்தின் விளைவாக பன்னெங்கல் பேக் காலப்பகுதியில் இது வெளியேற்றப்படுகிறது. உள்ளாந்தரும் வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ள காணப்படுகிறது. பிரித்தானியர் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்ளுதல். 1498 ஆண்டில் இந்தியாவுக்கு வந்த போர்த்துகேயர் 1505 இலங்கைக்கு வந்தனர். முதல் முதல வந்தவர் லாரன்ஸ் டி அல்மேடா. புயலின் காரணமாக காலி துறைமுகத்தை வந்தடைகிறாரு. அப்போது கோட்டை ராஜ்யத்தின் மன்னன் 8 வீர பராக்கிரம பாகு மன்னன் இருக்கார். கண்டி ராஜ்யத்தில் சேனா சம்பத்த விக்ரம பாகு மன்னன் காணப்படுறார். யாழ்ப்பாணத்தில் பரராஜசேகரம் ஆட்சி பெற்று காணப்படுற ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். 1498 ஆண்டில் இந்தியாவுக்கு வந்த போர்த்துகேயருக்கு பிறகு 17 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆசியாவுக்கு வந்த ஒல்லாந்தர் அந்நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ஆசியாவுக்கு வருவதற்கான கடல் மார்க்கத்தை 1595 ஆண்டு ஒல்லாந்தர் அறிந்து கொள்றாங்க. போர்த்துகேயரின் கடல் வழி அறிந்து கொண்ட ஆண்டு 1595. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டுமானவர்களே, போர்த்துகேயர் வசமிருந்த நாட்டின் கரையோர பிரதேசங்கள் தமது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டனர். 1658 ஆண்டு பிரித்தானியர் இந்தியாவுக்கு வந்து 1.5 நூற்றாண்டுகள் ஆகும் வரை இலங்கை மீது அவர்கள் கவனம் செலுத்தியதை அவதானிக்க முடியவில்லை என்றாலும் 18 இறுதி காலப்பகுதியில் இந்நாட்டின் மீது தமது கவனத்தை செலுத்துவதற்கு முக்கியமான காரணங்கள் நிறைய காணப்படுது. இந்த பாடத்தில் இலகுபடுத்துறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க, இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம். அந்த திருகோணமலை துறைமுகத்துக்கு தான் சொல்லியிருந்தேன், ஆசியா கண்டத்தின் திறவுகோள் அப்படின்னு அந்த துறைமுகம் அழைக்கப்படுகிறது. வர்த்தக நடவடிக்கைகள் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம், இந்த 3 விடைகளை எழுதினாலே போதுமானது. இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம் எனும்போது இலங்கை இந்து சமுத்திரத்தின் அமைந்துள்ள நாடு ஆகும். இந்நாட்டின் அமைவிடம் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. 18 போது இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்த பிரித்தானியருக்கு அப்பிரதேசங்களை ஏனைய ஐரோப்பியரிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவிற்கு தெற்காக தனித்தீவாக அமைந்திருந்த இலங்கை விசேடமாக முக்கியத்துவம் பெற்றிருந்தமை, இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி இந்து சமுத்திர கடலாதிக்கத்தை மேற்கொள்வதற்கும் முக்கியமானதாக இருந்தமை, மேலைத்தேய கீழைத்தேய கடற்பாதையின் மத்திய நிலையமாக இலங்கை அமைந்திருந்தமை போன்ற விடயங்கள் வந்து அமைவிட முக்கியத்துவத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது. இப்ப ஒவ்வொரு ஆண்டுகள் சொல்லப்படுது. ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய ஆண்டுகள், இப்ப நாம் சொல்லியிருக்கோம் 1505, 1658 போன்ற ஆண்டுகள் குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொள்வதற்கு இலகுவான நுட்ப முறைகள்ல ஒவ்வொரு ஆண்டுகள் ஒவ்வொரு பாடத்தையும் குறிப்பிடப்படுற ஆண்டுகளை அந்த பாட தலைப்பின் கீழே எழுதி அதுல குறிப்பிடப்படுற விடயங்களையும் எழுதி கொள்வது உங்கள் கற்றலை வந்து இலகுபடுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழியாகவும் சொல்லலாம். திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் நான் சொன்னேன், ஆசியாவின் கண்டத்தின் திறவுகோளாக சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயருக்கு வந்து இந்த திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் நோக்கி அமைந்த இயற்கை துறைமுகமாக அது காணப்பட்டமை. அதாவது மாணவர்களாகிய நீங்கள் கல்வி சுற்றுலா செல்லும் போது கட்டாயமாக இந்த திருகோணமலை துறைமுகத்தை, இயற்கை துறைமுகத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது இந்த துறைமுகம் வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் நோக்கி அமைந்த இயற்கை துறைமுகமாக காணப்படுது. அதாவது போய் பார்க்கும்போது நிறைய விடயங்களை உங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு அமைந்துள்ள இயற்கை துறைமுகமானபடியால் ஆபத்தான சூறாவளிகளில் இருந்து கப்பல்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருந்தமை, இதன் விசேடத்துவமே இயற்கை துறைமுகம் தான். இரண்டாவது வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி அமைந்திருந்தமை, இயற்கை துறைமுகமாக காணப்படுவதனால கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தமை, ஆங்கிலேயர் இந்து சமுத்திரத்தில் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடற்சண்டைகளின் போது திருகோணமலை துறைமுகம் போர் நடவடிக்கைகளில் முக்கியமாயிருந்தமை போன்ற விடயங்கள் வந்து செல்வாக்கு செலுத்துகிறது. வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கையின் முக்கியத்துவம், அதாவது இயற்கை வளங்கள் அதிகளவில் நிரம்பிய ஒரு நாடு இலங்கை நாடு, ஆங்கிலேயர் மிகவும் உயர்தரமான கருவா, அதாவது பெருமதி மிக்க கருவா. ஐரோப்பிய சந்தைகளில் இந்திய இலங்கையின் கருவாவுக்கான கேள்வி அதிகளவில் காணப்பட்டமை அப்படிங்கிறதுனால மிகவும் உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களையும் இந்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாயிருந்தமை. உதாரணம் மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்காய் போன்ற பொருட்களை குறிப்பிடலாம். வாசனை திரவியங்களை தவிர யானைகள், முத்து, மாணிக்கம் போன்ற வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களும் இந்நாட்டில் காணப்பட்டமை. பிரித்தானியரின் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை ஒன்றை இந்நாட்டில் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது மூலப்பொருட்களை இலங்கையிலிருந்து எடுத்து சென்று அவற்றை முடிவு பொருட்களாக மாற்றி அமைத்து மீண்டும் ஒரு சந்தையாக இலங்கையை பயன்படுத்த எண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். 1796 முன்னர் ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான காணப்பட்ட தொடர்புகள். இவங்க ஏன் இலங்கைக்கு வரணும், அதுக்கு ஒரு ஏதுவாய் அமைந்த ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அதாவது உள்ளாந்து 1789 ஆண்டளவில் பிரான்சியரால கைப்பற்றப்பட்டு பிரான்சிய புரட்சியின் விளைவாக உள்ளாந்து ஆக்கிரமிக்கப்படல் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக அங்கு ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்படுகின்ற பெயர் பட்டேவிய குடியரசு. இதன் போது உள்ளாந்து நாட்டின் மன்னனான ஆரஞ்ச் வில்லியம் அல்லது 5 வில்லியம் அவர்கள் தப்பி பிரித்தானியாவுக்கு பிரித்தானிய நாட்டிடம் சரணடைகிறாரே, அவருக்கு கியூ மாளிகையில இடம் வழங்கப்பட்டிருந்தது, தங்கியிருப்பதற்கான இடம் வழங்கப்படுகிறது. அப்போது அவர் சிந்திக்கிறார், தனது கீழே தேயத்தில் காணப்படுகிற நாடுகளின் பாதுகாப்பு கருதி, அதாவது தனது நாட்டை பிரான்சியர் கைப்பற்றி விட்டார்கள், தனது குடியேற்ற நாடுகளையும் கைப்பற்றி விடுவார்களோ என்ற எண்ணத்தின் விளைவாக, அச்சத்தின் விளைவாக அவர் யார்கிட்ட உதவி கேட்கிறார், பிரித்தானியர்கிட்ட உதவி கேட்கிறார். இலங்கையில் இருக்கிற உள்ளாந்த ஆளுநரான பன் எங்கல் பேக் அப்படிங்கிறவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. இலங்கையின் உள்ளாந்த ஆட்சிக்குட்பட்ட கரையோர பிரதேசங்களை பிரான்சியரிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு தற்காலிகமாக பிரித்தானியரிடம் ஒப்படைக்கவும் அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறார். இந்த கடிதத்தை கொண்டுகிட்டு ராபர்ட் ஆண்ட்ரூஸ் வாரார். இதற்கு முதல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது 1762 ஆண்டு ஜான் பைபஸ் அப்படிங்கிறவர் வந்து கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்திக்கிறார். அதன் பிறகு தூதுவர்கள் வர்றாங்க. இரண்டாவதாக 1782 ஆண்டு ஹியூ பாய்ட் அப்படிங்கிற ஒரு தூதுவர் வராரு. அவர் வரும்போது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் இறந்து விடுகிறார். அதன் விளைவாக ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்திக்கிறார். சந்தித்ததுக்கு பிறகு இவர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏற்கனவே போர்த்துகேயர் வெளியேற்றத்துக்கு உள்ளாந்திர கூட்டிட்டு வந்துட்டோம், அவர்களால மிகவும் பிரச்சனைகள் அதிக அளவில் காணப்படுகிறதுனால மீண்டும் பிரித்தானியரின் உதவியை பெறுவதற்கு மன்னன் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதன் விளைவாகத்தான் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் உதவியுடன் உள்ளாந்தர் வெளியேற்றப்படுகிறார்கள். இதை வந்து சொல்லலாம், 1796 பிரித்தானிய வர்த்தக நிறுவனம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றியதன் பின்னணி பற்றி ஆராய்வோமாக இருந்தால், 18 நூற்றாண்டின் இறுதியில் பிரான்சியரும் ஆங்கிலேயரும் இந்தியாவில் தத்தம் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போராடினர். 1789 ஒல்லாந்து பிரான்சின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. ஒல்லாந்து ஆக்கிரமிக்கப்பட்ட விடயத்தை சொல்லியிருக்கேன். இந்த நிலையில் இலங்கையின் ஒல்லாந்தர் வசமிருந்த பகுதிகளை பிரான்சின் கைக்குள் சிக்காதிருக்க ஒல்லாந்த பகுதிகள் மீது இங்கிலாந்து தாக்குதலை நடாத்தியது. இதன் விளைவாக 20 August 1795 கர்னல் ஸ்டுவர்ட் தலைமையில் ஒரு படை திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றி கொண்டது. தொடர்ந்து திருகோணமலை கோட்டையையும் செப்டம்பர் 18, 1795 மட்டக்களப்பையும் அக்டோபர் 27 யாழ்ப்பாணத்தையும் பருத்தித்துறையையும் அக்டோபர் 5 கட்பிட்டியையும் பிப்ரவரி 3, 1796 நீர்கொழும்பு காலி ஆகிய இடங்களை 9 கொழும்பையும் கைப்பற்றிக் கொண்டதுடன் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் யாவும் பிரித்தானியர் வசமாகிறது. அதாவது இலங்கையின் கரையோர பிரதேசங்களை உள்ளாந்தரிடமிருந்து கைப்பற்ற பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனத்திற்கு சுமார் 6 வரை எடுத்திருக்கு. ஜூலை 2, 1795 முதல் பிப்ரவரி 14 1796 வரை. இதன் விளைவாகத்தான் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை பிரித்தானியர் கைப்பற்றிக் கொண்ட ஆண்டு எனும் வினாவுக்கான விடையாக 1796 வருகிறது. 1796 இலங்கை வரலாற்றுல இந்த 96 முதலாவதாக அந்த ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி இலங்கையினை கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுவதற்கு செலவாகிய பணத்தினை ஈடு செய்யும் முகமாக அவர்களுக்கு இலங்கை நிர்வாகத்துல கரையோர பிரதேசங்களை ஆட்சி செய்வதற்கான ஒரு அனுமதியை வழங்குறாங்க பிரித்தானிய அரசாங்கம். இந்த மூன்று வகையான ஆட்சி முறைகள் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் பிரித்தானியரின் மூன்று வகையான ஆட்சி முறைகள் இருக்கு. முதலாவது ஆட்சி முறை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சி, இரண்டாவது இரட்டை ஆட்சி, மூன்றாவது முடிக்குரிய ஆட்சி. இந்த மூன்று விடயங்கள் காணப்படுது. முதலாவது பார்க்க போறோம் இதுல ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாங்க பார்க்க போறோம். இதுல 1796 இருந்து 1798 வரைக்கும் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர் நிர்வகித்தமை வந்து ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சி எனப்படும். இந்த இலகுவா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். முதலாவது ஆண்ட குறிப்பிட வேண்டும், யார் ஆட்சி செய்தாங்கிறத குறிப்பிட வேண்டும், எந்த பிரதேசம்னு குறிப்பிட வேண்டும். இவ்வளவுதான் விடயம். கரையோர பிரதேசங்களை 1796 வரைக்கும் ஆட்சி செய்த நபர் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினர். இதன் காரணமாகத்தான் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி நிர்வாகம் என அழைக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த காலப்பகுதியில் 1797 ஆண்டில் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள்ல கழகம் ஒன்று தோற்றம் பெறுகிறது. சரியா, இது வந்து இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கிய கழகமாக கொள்ளப்படுகிறது. இக்கழகமானது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கழகமாக சொல்லப்படுகிறது. ஒல்லாந்தரும் ஆங்கிலேயரும் நண்பர்களாய் இருந்தமையால் பிரான்சிய ஆதிக்கத்திலிருந்து அது விடுபட்டால் இலங்கையை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் என கருதிய ஆங்கிலேயர், இதற்கிடையில் ஏற்கனவே ஒல்லாந்தருக்கும் ஆங்கிலேயரும் நண்பரா இருக்காங்க, இருந்தாலும் பிரான்சியரோட ஆதிக்கத்தில் இருக்குது, பிரான்சியரோட ஒல்லாந்தர் இணைந்து விட்டால் இலங்கையை திருப்பி அளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்படும். இதன் விளைவாக என்ன செய்யறான்னு கேட்டா, அவசர அவசரமாக வரி விதிப்பு நடவடிக்கைகளில ஈடுபடுகின்றனர். ஒல்லாந்தர் இக்காலத்தில் கடமையாற்றிய முதலியார்கள் நீக்கப்பட்டனர். பதிலாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பணிபுரிந்த தென்னிந்திய உத்தியோகத்தர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டார்கள். இவர்களுடைய பெயர்கள் அவுமில்தாரர்கள் என அழைக்கப்பட்டது. சென்ட் ஜார்ஜ் கோட்டை சென்னையிலிருந்து அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். இவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர் அவுமில்தாரர்கள். கழகத்திற்கான காரணிகள் எனும்போது வர்த்தக கம்பெனியினர் மக்கள் மீது சுமத்திய வரி சுமைகள், உதாரணம் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி புதிய வரிகள் பலவற்றை விதித்தமை, தென்னை வரி, உப்பு வரி, மீன் வரி, புகையிலே வரி. இதுல தென்னை வரிக்கு எதிராகத்தான் கழகம் ஏற்பட்டுச்சு. அதாவது தென்னை மரம் காய்த்தாலும் காய்க்காவிட்டாலும் அதற்கான வரிய கட்டாயம் கட்டியாக வேண்டிய தேவைப்பாடு ஒன்று மக்களுக்கு ஏற்பட்டது. இதன் விளைவாக மக்கள் வந்து கிளர்ந்தெழுகிறார்கள். கழகமாக இது தோற்றம் பெறுகிறது. 1797 ஆண்டு கழகம் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சிக்கு எதிராக சுதேச மக்களால் ஏற்படுத்தப்பட்ட கழகமாகும். முக்கியமாக கொழும்பு, திசாவணி, ராய்கம, ஹோமாகம, சியான, சல்பிற்று கோரலைகளில் ஆரம்பித்து யாழ்ப்பாணத்திலும் வன்னியிலும் மட்டக்களப்பிலும் இக்கழகம் பரவியிருக்கு. இக்கழகக்காரர்களுக்கு கண்டி ராஜ்யத்தின் உதவி கிடைத்தமை, மேலும் பிரான்ஸ் ஏஜென்ட்களினதும் உள்ளாந்த உத்தியோகஸ்தர்களினதும் உதவிகள் கிடைக்க பெற்றமையும் இதன் இந்த கழகத்துக்கு காரணமாக அமைஞ்சிருக்கிறது. வரி வசூலிக்கும் உள்நாட்டு உத்தியோகத்தர்களை நீக்கிவிட்டு சென்னையிலிருந்து அழைத்து வரப்பட்ட அவுமில்தாரர்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். இதன் காரணமாக மக்களுக்கு இருந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, மொழி பிரச்சனை ஒன்று காணப்படுகிறது. சுதேச நாட்டில் இலங்கையில காணப்பட்ட மொழிக்கு அப்பால் நிறைய விடயங்கள் இதில் தோற்றம் பெறுகிறது. வழக்கமாக இருந்து வந்த பொருட்கள் மூலம் வரி செலுத்துவதற்கு பதிலாக பணப்பாவனையை அறிமுகப்படுத்துறாங்க. பணத்தின் மூலம் வரி செலுத்த வேண்டியிருந்தமையால் பணப்புழக்கத்திற்கு போதிய அளவில் பழக்கப்படாத இந்நாட்டு மக்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் கிளர்ச்சியை ஆங்கிலேயர் அடக்கினர். பின்னர் கிளர்ச்சிக்கான காரணங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்னல் மியூரன் தலைமையில் விசாரணை குழு ஒன்றை பிரித்தானிய அரசாங்கம் நியமித்தது. அது மியூரன் ஆணைக்குழு என அழைக்கப்பட்டது. இந்த மியூரன் ஆணைக்குழு, இதன் தலைவராக கர்னல் மியூரன் அவர்கள் இருக்காரு. கரையோர பிரதேச மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்காக அக்குழுவால் பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. அதற்கமைய வியாபாரத்துக்கு பழக்கப்பட்டிருந்த உத்தியோகத்துகளை நிர்வாகத்தில் ஈடுபடுத்தியமையால் இந்நிலை ஏற்பட்டதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகையால் வர்த்தக நிர்வாக நடவடிக்கைகள் என்பன வெவ்வேறு உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அக்குழு பரிந்துரை செய்தது. இதன் விளைவாக தோற்றம் பெற்றதுதான் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவி கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கு காரணமாக அமைந்தது மியூரன் குழுவின் அறிக்கையாக காணப்படுது. இந்த அறிக்கையின் விளைவில் தான் இவ்வாறான ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதன் விளைவாக ஆளுநர்கிற ஒரு பதவி கொண்டு வரப்படுது. இவர்களால் உருவாக்கப்பட்டே தான் இரட்டை ஆட்சி. இதை இலவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இரட்டை ஆட்சி காலம் 1798 1802 வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் வந்து நிர்வாக நடவடிக்கைகளில் வந்து பிரித்தானிய அரசாங்கமும் அந்த பிரித்தானிய அரசாங்கத்தின் சார்பில் ஆளுநருங்கிற பதவி ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. வர்த்தக நடவடிக்கைகளில் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஈடுபடுறாங்க. இதன் விளைவாகத்தான் இது இரட்டை ஆட்சி எனப்படுகிறது. ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் காணப்படுது, பிரித்தானிய அரசாங்கமும் காணப்படுவதன் விளைவாக இது இரட்டை ஆட்சி என பெயர் பெற்றது. இதுல முதன் முதலாக ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியில் இணைந்து பிரித்தானிய அரசாங்கத்தின் ஆட்சியில ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் சர் பிரெட்ரிக் நோர்த் என்பவர் வந்து இலங்கையில நியமிக்கப்பட்ட முதல் தேசாதிபதி என அழைக்கப்படுறாரு. அதே நேரம் இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் வர்த்தகமும் இறைவரி நிர்வாகமும் தொடர்ந்தும் பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனத்தையே சார்ந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இலங்கையில் பிரித்தானிய அரசின் தேசாதிபதியாலும் வர்த்தக நிறுவனத்தாலும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி காலமே இரட்டை ஆட்சி எனப்படுகிறது. இந்த இரட்டை ஆட்சி காலம் அக்டோபர் 12, 1798 முதல் ஜூன் 1802 வரை நீடித்தது. இக்காலத்தில் இரு சாராருக்கும் இடையில் அடிக்கடி முரண்பாடுகள் இருந்திருக்கு. அதாவது ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கும் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகளின் காரணமாக இரட்டை ஆட்சி தோல்வியுற்றது. ஏற்கனவே 1797 கிளர்ச்சியின் காரணமாக ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் ஆட்சி தோல்வியடைந்தது. இரண்டாவது முறை இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையிலான முரண்பாடுகளின் காரணமாக இரட்டை ஆட்சி தோல்வியடைகிறது. மூன்றாவதாக இதன் காரணமாக ஒரு உடன்படிக்கை ஒன்று தோற்றம் பெறுது. இது பாட புத்தகங்களில் காணப்படாத ஒரு விடயம். அதாவது எமியன்ஸ் உடன்படிக்கை. இதன் விளைவாகத்தான் இலங்கை ஒரு முடிக்குரிய ஒரு குடியேற்ற நாடாக மாற்றி அமைக்கப்படுது. ஆசியாவிலே பிரித்தானியரின் முதலாவது குடியேற்ற நாடு இலங்கை. அதற்கான உடன்படிக்கை எமியன்ஸ் உடன்படிக்கை என்பது பிரித்தானிய கிழக்கிந்திய வர்த்தக நிறுவனத்துக்கும் பிரித்தானிய அரசுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையாகும். இதன் பிரகாரம் ஜூன் 12, 1802 முதல் இலங்கை முடிக்குரிய ஒரு குடியேற்ற நாடாக மாறியது. இதிலிருந்து இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் சிவில் நிர்வாகம், நீதி பரிபாலனம், நிர்வாக விடயங்கள் பிரித்தானிய அரசினால் இலங்கையில் நியமிக்கப்பட்டிருந்த தேசாதிபதியால் நிறைவேற்றப்பட்டன. இலங்கைக்கான முதலாவது தேசாதிபதி அல்லது ஆளுநர் பிரெட்ரிக் நோர்த், இரண்டாவது ராபர்ட் பிரவுண்ட்ரி அவர்கள், இரண்டாவதாக தோமஸ் மெயின்டன், மூன்றாவதாகத்தான் ராபர்ட் பிரவுண்ட்ரிக் அவர்கள் வருகை தர்றாரு. தேசாதிபதிக்கு ஆலோசனை வழங்க 6 கொன்ற ஒரு சபை அமைக்கப்பட்டிருந்தது. இச்சபையில் ராணுவ தளபதி, குடியேற்ற நாட்டு காரியதரிசி, பிரதம நீதியரசர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இதன் அடிப்படையில் முடிக்குரிய நாடாகப்பட்ட இலங்கை வந்து முதலாவதாக இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறை ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 1798 1802 காலகட்டத்தில் ஆளுநரின் உத்தியோகஸ்தர்கள் வர்த்தக கம்பெனியின் உத்தியோகஸ்தர்கள் என இரு சாரார் காணப்பட்டிருக்காங்க. இவங்க இரண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட நிர்வாக முறுகல்னு சொல்லலாம், நிர்வாக முறுகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இரட்டை ஆட்சி முறை தோல்வியுற காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கரையோர பிரதேசங்கள் இதன் விளைவாக எமியன்ஸ் உடன்படிக்கையின் விளைவாக முடிக்குரிய குடியேற்ற நாடாக மாற்றப்படுகிறது. பிரித்தானியர் அதுக்கப்புறமே பாக்குறாங்க இலங்கையில ஒரு சுதந்திர அரசு ஒண்ணு காணப்படுது, அதுதான் பிரித்தானியர். நம்ம இவ்வளவு பெரிய ஒரு பேரரசு நாடு தன்னுடைய, அதாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அப்படின்னு பிரித்தானிய நாட்டை குறிப்பிடுவாங்க. அதாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், எங்க சூரியன் உதிக்குதோ அந்த பகுதிகளில் எல்லாம் பிரித்தானியரின் குடியேற்ற நாடுகள் காணப்பட்டதன் இதன் விளைவாக சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என அழைக்கப்பட்டுச்சு. பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான ஒரு போக்குவரத்து பாதையில கண்டி ராஜ்யம் சுயாதீனமாக இடம் காணப்பட்டமை, கரையோர பிரதேசங்களில் ஏற்படுற கிளர்ச்சிகளுக்கு கண்டி மன்னனால வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகள், கரையோர மக்களும் கண்டி மன்னனையே மன்னனாக ஏற்றுக்கொண்ட மனப்பாங்குல காணப்பட்டமை, பௌத்த மதத்தின் செல்வாக்கு குறைவடைந்தமை, கிறிஸ்தவ சமயத்தின் செல்வாக்கு அதிகரித்தமை போன்ற விடயங்களும் பிரித்தானியரின் நிர்வாக நடவடிக்கைகளும் காரணமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக பிரித்தானியர் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக 1803 1815 ஆண்டுகளில் இருமுறை ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டனர். 1803 கண்டி மன்னனுக்கும் அதன் குடிமக்களுக்கும் இடையே நல்லுறவு காணப்பட்டிருக்கு. அந்த இலங்கையின் இறுதி மன்னன் அழைக்கப்படுற கண்ணுசாமி ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் விஜயநகர பேரரசின் மன்னனான வேங்கட பெருமாளின் அரசியல் வாரிசு அவர். அப்ப இவர் வந்து 1798 ஆண்டு பிலிமத்தலாவ என்னும் பிரதானின் தேவைக்காக மன்னனாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். 1815 ஆண்டு இருமுறை இவ்வாறு 1803 1815 ஆண்டுகள்ல ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கண்டி ஒரு கீர்த்தி அரணாக காணப்பட்டமை, கண்டியின் போர் முறை மன்னனுக்கும் மக்களுக்கும் காணப்பட்ட விசுவாசம் போன்ற நடவடிக்கையின் காரணமாக 1803 ஆண்டு போர் நடவடிக்கைகளை மேற்கொண்ட பிரெட்ரிக் நோ தோல்வி அடைந்தமைக்கு ஒரு காரணமாக காணப்படுது. ஆண்டில் கண்டி ராஜ்யம் மீதான ஆக்கிரமிப்பு அப்படிங்கும் போது ஆங்கிலேயர் கரையோர பிரதேசங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கையில் கண்டி பிரதேசத்தில் சுதந்திரமான தனி அரசொன்று இருப்பதை அவர்கள் விரும்பாமை, இதனால் ஆளுநர் பிரெட்ரிக்னோ கண்டியில் தமக்கு இணக்கமான அரசு ஒன்றை உருவாக்கி கொள்வதற்காக அல்லது அதனை கைப்பற்றிக் கொள்வதற்காக நாட்டம் கொண்டமை இதற்கான காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயரின் ஆட்சி பிரதேசங்களில் வாழும் மக்களும் கண்டி மன்னரையே தமது ஆட்சியாளராக கருதியமை, கரையோரத்தில் இடம்பெறும் கிளர்ச்சிகளுக்கு கண்டி ராஜ்ய மன்னன் உதவுவதாக ஏற்பட்ட சந்தேகம், கொழும்பு திருகோணமலை தரைமாக்க தொடர்புகளுக்கு கண்டி ராஜ்யம் தடையாக இருந்தமை, பிரித்தானியருக்கு எதிராக கண்டி மன்னன் பிரான்சியரின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அச்சம் 1798 ஆண்டில் ராஜாதி ராஜசிங்க மன்னனின் மரணத்தை அடுத்து கண்ணுசாமி, அதாவது கண்டி ராஜ்ய மன்னர்களை நம்ம முறைப்படி பார்க்கலாம். முதலாவது மன்னன் சேனா சம்பத்த விக்ரமபாகு, ஜெயவீர பண்டார, கர்லியத்த பண்டார, முதலாம் ராஜசிங்கன் அல்லது டிக்கிரி பண்டார் என அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு முதலாம் விமல தர்ம சூரியன் வருகிறார், கோணப்பு பண்டார் என அழைக்கப்படுகிறார். அதன் பிறகு செனரத் மன்னன், இரண்டாம் ராஜசிங்கன், இரண்டாம் விமல தர்ம சூரியன், ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் இவர்களோட சிங்கள அரச பரம்பரை நிறைவுற்று நாயக்கர் அரச வம்சம் ஆரம்பமாகிறது. தென்னிந்திய வழக்கப்படி ஸ்ரீ விஜய ராஜசிங்கன், கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன், ராஜாதி ராஜசிங்க மன்னன், ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் போன்ற மன்னர்கள் காணப்படுறாங்க. இதுல ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனுடைய காலப்பகுதியை நாம் படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுல 1800 ஆண்டில் தளபதி மெக்டோவல் தலைமையில் கண்டி படை ஒன்றை அனுப்பி ஆங்கிலேயருக்கு சாதகமான நிபந்தனைகளுக்கு ராஜசிங்க மன்னனை இணங்க செய்வதற்கு ஆளுநர் நோத் முயற்சித்தாலும் அந்நிபந்தனைகளுக்கு மன்னன் இணங்காமையால்
அப்பயணம் தோல்வியுற்றது. அதன் பின்னர் ஆளுநர் நார்த் 1803 கண்டேயை ஆக்கிரமிக்க முயற்சியில் ஈடுபட்டார். மக்டோவலின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட இவ்வாக்கிரமிப்பின் போது கொழும்பிலிருந்தும் காலியிலிருந்தும் இரு இராணுவ படை அணிகளை கண்டிக்கு அனுப்புவதற்கு பிரெட்ரிக் நோர்த் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இப்படி 1803 பிப்ரவரி மாதத்தில் கண்டி நகரினுள் பிரவேசித்தது. கண்டி நகரை கைப்பற்றி கொண்ட ஆங்கிலேயர் முத்துசாமி இளவரசனை மன்னனாக பிரகடனப்படுத்துறாங்க. ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் தலைமறைவாகி காணப்படுறார். ஆங்கிலேயருக்கு சார்பான ஒருவனை மன்னனாக ஏற்றுக்கொள்ள கண்டி மக்கள் முன்வரவில்லை. அதாவது மன்னனுக்கு மக்களுக்கும் இருந்த ஒரு உறவு முறை பத்தி இடத்துல சொல்லப்படுகிறது. ஆங்கிலேயரை தாக்குவதற்கு தயாரான மலை நாட்டினர் மழைக்காலம் தொடங்கும் வரை தந்திரமாக யுத்தத்தை தாமதப்படுத்திய காணப்படுறாங்க. மழைக்காலம் தொடங்கியவுடன் யுத்தத்தை ஆரம்பித்த கண்டியர் கண்டி கொழும்பு நகரங்களுக்கு இடையிலான பிரதான பாதைகள் அனைத்தையும் தடை செய்து ஆங்கிலேய படையினருக்கு தேவையான உணவு ஆயுத விநியோகங்களை தடுத்து விட்டனர். இதனால் நகரத்தினுள் முடக்கப்பட்ட ஆங்கிலேய படை உணவு தட்டுப்பாட்டாலும் மலேரியா போன்ற நோய்களாலும் பெருஞ்சுரமங்களை எதிர்நோக்க நேரிட்டது. தாம் மரணத்தை அண்டிவிட்டதாக கருதிய ஆங்கிலேயர் அப்ப பாருங்க எவ்வாறான ஒரு யுத்த பயம் உனக்கு காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பாதைகள் அனைத்தும் தடைப்பட்டமையினாலும் பின்வாங்கி செல்வதற்கு இயலாமல் போய்விடுகிறது. இச்சந்தர்ப்பத்தில் கண்டியின் மன்னனாக ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்டிருந்த முத்துசாமி இளவரசனை தன்னிடம் ஒப்படைக்கும்படி ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் கட்டளையிடுகிறார். மேஜர் தேவியினால் அக்கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. முத்துசாமி இளவரசன் உட்பட ஆங்கிலேய படையை கண்டி மக்கள் முழுமையாக அழித்தொழித்தனர். இதன்படி கண்டியை கைப்பற்றிக் கொள்வதற்கு ஆங்கிலேயர் மேற்கொண்ட முதலாவது முயற்சி படுதோல்வி அடைந்தது. இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான ஒருத்தராக சொல்லப்படுற ஆளுநர் தோமஸ் மெயின்லண்ட். ஆளுநர் பிரெட்ரிக் நோர்த்தின் பதவிக்காலம் முற்று பெற்ற பின்னர் 1805 தோமஸ் மெயின்லண்ட் இந்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பிரெட்ரிக் நோர்த்தை விட அவர் வந்து மிகவும் தந்திரசாலியான மெயின்லண்ட் கண்டி மன்னனுடன் மக்களுடனும் நல்லுறவு கொள்ளும் வரை அவ்ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதில் பிரித்தானியர் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்திருந்தனர். உதாரணத்துக்கு சொல்றேன்னா இலங்கையில முதலாவது ராஜ்யம் அப்படிங்கும் போது அனுராதபுரம், பிறகு பொலனர்வை அதாவது முதலாவது நகரமயமாக்கம் கூட சொல்லுவாங்க, அதன் பிறகு தம்பதனியா, யாப்பகுவு, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி. இலங்கையின் இறுதி ராஜ்யம் கண்டி, கண்டி ராஜ்யம். அதை வந்து இலகுவாக ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு உங்களுடைய கை விரல்களை பயன்படுத்தலாம். அனுராதபுரம், பொலனர்வை, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி, 8 ராஜ்யங்களை நீங்க இலவாக ஞாபகத்துக் கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். இந்த ஆளுநர் தோமஸ் மெயின்டன் கண்டி ராஜ்யத்தில் அவ்வப்போது காணப்பட்ட உள்நாட்டு முரண்பாடுகளை வளரச் செய்வதும் அவர் ராஜ்யம் பற்றிய அனைத்து தகவல்களையும் ரகசியமாக திரட்டிக் கொள்வதும் மெயின்டனின் தந்திரமான செயற்பாடுகளாய் அமைந்தன. இக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜான் டொய்லி எனும் உத்தியோகத்தரை அவர் நியமித்துக் கொள்றார் அப்படின்னு சொல்லலாம். ஜான் டொய்லி 1774 இங்கிலாந்தில் பிறந்த ஜான் டொய்லி தமது கல்வி நடவடிக்கைகளின் பின்னர் அரச உத்தியோகத்தனாக இலங்கை வந்தார். அரச நிர்வாக சிவில் சேவை உத்தியோகத்தனாக கடமையாற்றும் பொழுது சிங்கள மொழியை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் செலுத்தினான். செயற்றிறன் மிக்க இளம் உத்தியோகத்தராக ஜான் டொய்லி குறுகிய காலத்தினுள் சிங்கள மொழியை கற்று இந்நாட்டு மக்களின் பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொண்டு அரசாங்க மொழிபெயர்ப்பாளனாகவும் செயற்பட்டான். டொய்லியின் திறன்களை புரிந்து கொண்ட ஆளுநர் மெயின்லண்ட் கண்டி ராஜ்யத்தின் உள்ளக தகவல்களை அறிந்து கொள்வதற்கு உளவாளியாக அவரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம். கரையோர மக்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்த கண்டி ராஜ்ய அதிகாரியுடன் பழக தொடங்கிய டொய்லி அவர்கள் ஊடாக கண்டியின் முக்கியமான பிரபுக்களுடன் தொடர்புகளை உருவாக்கி கொண்டான். இவ்வாறு பிலிமத்தலாவ, மேகஸ் தென்ன, எகல போல, மொல்லிகொட போன்ற தலைவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டான். இதற்கு மேலாக பல்வேறு வேடம் தரித்த உளவாளிகள் மூலமும் அவன் தகவல்களை பெற்றுக் கொண்டான். டொய்லின் இத்திறன் வாய்ந்த பணியினால் எந்த ஒரு ஐரோப்பியருக்கும் வெளிக்கொணர்ந்து கொள்ள முடியாது போன கண்டியின் பாதுகாப்பு இரகசியங்களை கூட தெரிந்து கொள்வதற்கு ஆங்கிலேயரால் முடியுமா இருந்தது. டொய்லிக்கும் மலைநாட்டு தலைவர்களுக்கும் இடையான தொடர்புகள் சம்பந்தமாக முக்கியத்துவம் மிக்க ஏராளமான தகவல்களை அவனுடைய தினக்குறிப்பேட்டிலிருந்து அறியக்கூடியதாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நாங்கள் கண்டிராச்சியத்தில் கன்னிராச்சியம் பற்றி பார்த்துக்கிட்டோம். இதில் இந்த கன்னிராச்சியம் தொடர்பான தகவல்கள் இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி அப்படிங்கிற பாடத்தில் காணப்படுது. இன்றைய பாடத்தில் கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து உங்களுக்கான வினாக்கள் வழங்கப்படுகிறது. முதலாவது வினா, பிரித்தானியர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கு ஏதுவாய் அமைந்த காரணிகளை குறிப்பிடுக. இரண்டாவது வினா, இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் பிரித்தானியரின் மூன்று வகையான ஆட்சி முறைகளையும் குறிப்பிட்டு விளக்குக. இலங்கையில் கரையோர பிரதேசங்களில் பிரித்தானியரின் மூன்று வகையான ஆட்சி முறைகளையும் குறிப்பிட்டு விளக்குக. 1803 கண்டி ஆக்கிரமிப்பு பற்றியும் தாமஸ் மெயின்லேண்ட், ஜான் டொய்லி பற்றியும் சிறு குறிப்பு வரைக ஆகிய மூன்று வினாக்களுக்குமான விடைகளை எனது வாட்ஸ்அப் இலக்கமான 0776747823 0775850537 ஆகிய இலக்கங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். வினாக்களுக்கான விடைகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பும் போது உங்களுக்கு தேவையான மேலதிக விளக்கங்களையும் மற்றும் வினாத்தாள்களையும் உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக காணப்படும். இன்றைய பாடத்தில் இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி, இலங்கையில் பிரித்தானியின் ஆட்சிங்கிற பாடத்தில் இன்று வந்து நாங்கள் ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் ஆட்சி காலம் வரைக்கும் வந்திருக்கிறோம். இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சி என்ற பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கோம். நன்றி கூறி விடைபெறுவது ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாற்று ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். நன்றி, வணக்கம்.